நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மீனாட்சியின் தந்தையர்கள் என்ற பொருளில் சமூக ஊடகங்களில் ஒன்றான இன்ஸ்டாகிராமில் டேட்ஸ் ஆஃப் மீனாட்சி என்ற பெயரில் ஒரு பிரபலமான பக்கம் இயங்கி வருகிறது. அதில் என்ன பதிவாகிறது என்பதை சுமார் 40,000 பேர் தினமும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் இருப்பவர்களில் ஒருவர் விக்னேஷ் சந்திரசேகரன்.
என்னோட பூர்வீகம் வந்து மதுரை. நான் ஒரு ஊர்பால் ஈர்ப்புடைய ஆண். நானு என்னோட ஹஸ்பண்டும் நானும் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒன்னா இருக்கோம். நாங்க நியூசிலாண்ட்ல இருந்து இங்க மைக்ரேட் ஆகி வந்தோம் ஆஸ்திரேலியாவுக்கு 2019. எங்களுக்கு சரகசி மூலமா, அதாவது வாடகை தாய் முறை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, வாடகை தாய் முறை மூலமா அண்ட் சோதனை குழாய் மூலமா எங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கா. எங்களுக்கு அவளோட பேர் மீனாட்சி. அவளுக்கு 1 வயசு ஆகுது இப்போ.
மீனாட்சியின் இன்னொரு தகப்பன் ஆண்ட்ரே. விக்னேஷ், ஆண்ட்ரே எங்கே எப்படி சந்தித்துக் கொண்டார்கள்?
நாங்க ரெண்டு பேரும் நியூசிலாண்ட்ல தான் நாங்க சந்திச்சுக்கிட்டோம். ஆக்லாண்ட்ல நாங்க போயிருந்தோம். சோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு புலம்பெயர், ஒரு மைக்ரண்ட், ஒரு ஸ்டோரி இருந்தது எங்க ரெண்டு பேருக்கும். அவனும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இட்டாலியில இருந்து மைக்ரேட் ஆகி நியூசிலாண்டுக்கு வந்திருந்தான். அண்ட் நான் வந்து இந்தியால இருந்து மைக்ரேட் ஆகி வந்திருந்தேன். ஸோ மைக்ரென்ஸ்க்கே உண்டான அந்த காமன் விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ள நிறைய இருந்தது. அது மூலமா நாங்க ரொம்ப கனெக்ட் ஆனோம். இட்டாலியன்ஸ்க்கு வந்து இந்தியர்கள் போலவும் இல்ல இலங்கை மக்கள் போலவும் வந்து இட்டாலியன்ஸ்க்கு குடும்பம் ரொம்ப பெரிய பங்கு. ஸோ அது மூலமா நாங்க ரொம்ப கனெக்ட் ஆகி க்ளோஸ் ஆனோம். நாங்க
ஆனால் கண்டதும் காதல் வந்ததா?
கண்டதும் பிடிச்சிருந்தது. ஆனா நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு ஆள் தான். நாங்க பொறுமையா நிதானமா தான் எங்களோட உறவை நாங்க எடுத்துட்டு போனோம். நாங்க கண்டதும் காதல் வாய்ப்போடு உடனே வந்து குதிச்சு அடுத்த வருஷம் உடனே கல்யாணம் பண்ணி உடனே அந்த மாதிரிலாம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும் பொதுவாகவே ஒரு உறவு முறையில. அந்த மாதிரி ரொம்ப நிதானமா புரிஞ்சு எடுத்துட்டு போன ஒரு உறவு முறை தான் இது.
தனக்கும் அப்படித்தான் என்கிறார் ஆண்ட்ரே.
Our relationship didn't start overnight. Those things that it kind of grow over time. And so it's one of those things where we just found common ground in very small things like hobbies and passions, or just things we are interested in, watching movies and travel. Yeah, so it's just more of a gradual thing, not like a love at first sight immediate thing.
தனது அறிமுகத்திலேயே தான் ஒருபால் ஈர்ப்புடைய ஆண் என்று விக்னேஷ் கூறியிருந்தார். அதனை எப்போது உணர்ந்தார் என்பதை அவருக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை.
இது ரியலைஸ் சொல்ல முடியாது. செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வந்து வளர்ந்து வரப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இவங்க உங்க மேலதான் ஈர்ப்பு இருக்கு, இவங்க உங்க மேல ஈர்ப்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். எப்படி ஒரு ஹெட்ரோசெக்சுவல் பர்சனுக்கு, அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் மேல ஈர்ப்புடையவங்க, பெண் ஆண் மேல ஈர்ப்புடையவங்களுக்கு அவங்க வளர்ந்து வரப்பயே ஒரு டீன் ஏஜ்ல பியூபசன்ட் ஏஜ்ல வந்து அவங்களுக்கு எப்படி தெரியுமோ, வயசுல எப்படி தெரியுமோ அவங்களுக்கு, அதே போல எனக்கும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லாவே நான் இந்தியால வளர்ந்ததுனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறை எனக்கு இல்லை. அப்ப நான் வளர்ந்த சமயத்துல வந்து இன்டர்நெட் வந்து அவ்வளோ எல்லாருக்கையும் இருக்காது, ரொம்ப சாமானியமா கிடைக்காது இன்டர்நெட் வந்து. இப்போ சோசியல் மீடியா இன்டர்நெட் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய புரிஞ்சுக்க முடியுது. அப்ப எங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது நிச்சயமா. ஆனா எனக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எனக்கு ஆண்கள் மீதுதான் எனக்கு ஈர்ப்பு இருந்தது அப்படின்னா.
ஆண்ட்ரேயின் கதை சற்று வித்தியாசமானது. அவரது பாலியல் ஈர்ப்பு குறித்து அவரது பெற்றோருக்கு முன்னரே தெரிந்திருந்தது. அவர்கள் விக்னேஷை சந்திக்கும் வரை அவருக்கும் விக்னேஷுக்கும் இடையிலான உறவு நீடிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை என்கிறார் ஆண்ட்ரே.
They knew I was gay from a few years before, and so at first I told them about him on the phone, and so before they met him it was just one of those things where okay, well, he met someone, you know, it might not go anywhere like previous relationships. However, then we actually met in person maybe in 2014 or early 2014 in New Zealand. So quite early on in relationship. And so I think they could tell from that encounter that it was going to last the distance. However, they just didn't have any experience of same-sex relationships kind of lasting a very long time, just because there are stories that are not told very much. There's the perception that same-sex relationships, especially between guys or gay relationships, they just don't last very long.
ஆனால் விக்னேஷின் பெற்றோருக்கு ஆந்திரையை ஏற்றுக்கொள்ளும் அளவு புரிதல் இருக்கவில்லை என்கிறார் விக்னேஷ்.
பெற்றோர் வந்து இன்னும் மதுரையில தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு. ஒரு தமிழ் சமூகத்துல இருந்து வர ஒரு சாமானிய ஒரு மிடில் கிளாஸ் பெற்றோர் வந்து எப்படி அதை அணுகுவாங்களோ அதே போலதான் அவங்களும் அணுகுனாங்க. அவங்களுக்கு நிறைய புரிதல்கள் நிறைய இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல பொதுவா வந்து திருநங்கைகள் பத்தி நிறைய விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா கே கம்யூனிட்டி பத்தி இல்ல லெஸ்பியன் கம்யூனிட்டி பத்தி இந்த மாதிரி யாருக்கும் அவ்வளவா புரிதல் இல்லை. இப்பப்போ கொஞ்சம் மாறுது, ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை, அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறதுக்கு வருஷக்கணக்கா ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க எங்களோட இருந்து நேரம் செலவிட்டாங்க நியூசிலாண்ட்ல. அது மூலமா அவங்களுக்கு நிறைய ஒரு புரிதல் கிடைச்சது. இந்த உறவு முறை வந்து ஒரு ஆண் பெண் இருக்கிற உறவு முறைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்ல, அன்புதான் எல்லாரையும் இணைக்குது அப்படின்றத அவங்க ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லாவே.
மொழி, கலாச்சாரம், விழுமியங்கள், ஏன் மத நம்பிக்கை என்று எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஆந்திரே விக்னேஷ் இருவரும் இரு துருவங்கள் போல் தோன்றுகிறார்களே, அவர்களுக்குள் எப்படி ஒரு உறவு வளர்ந்தது என்ற கேள்வி எம்மனதில் பிறந்தது. அந்த வித்தியாசங்கள் தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு வழிகோலியது என்று எமக்கு விளக்கம் அளித்தார் ஆண்ட்ரே.
Sometimes actually I think that especially at the beginning I would say the differences are what actually makes it interesting, because like you learn from one another and you actually appreciate something that is not the same as you. For example, the fact that I'm not religious actually helps, because I don't have particular practices that I have to do that could be conflicting with Hindu practices. So for example, I didn't want my daughter to be baptized because I'm not religious. So all those problems were actually not there. But as I said, the differences are actually what makes the relationship more special. They don't detract from the relationship, they enrich the relationship.
Andrein petror thanai sandithapin poornamaga yetukondanar engirar Vignesh.
Andreoda appa ammaku vandu avanoda sexuality pathi munnadiye theriyum, enna sandikkiradhukku munnadiye konja munnadiye theriyum. அதனால அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளுதல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருந்தது என்னோட அப்பா அம்மாவை விட. அதுக்கப்புறம் வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க.
ஆந்திரே விக்னேஷ் இருவரும் நியூசிலாந்தில் திருமணம் செய்து கொண்ட பின்னர் ஒரு குழந்தை பெற்று வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. இரண்டு ஆண்கள் எப்படி குழந்தை பெற்று வளர்க்க முடியும், அதற்கு வழிகள் இருக்கின்றன என்கிறார் விக்னேஷ்.
வாடகை தாய் முறையில ஜெஸ்டேஷனல் சரகசி, ட்ரெடிஷனல் சரகசி ரெண்டு வகை இருக்கு. ட்ரெடிஷனல் சரகசியில அந்த சரகேட் மதரோட கருமுட்டைய பயன்படுத்தி இன்னொரு ஒருத்தவங்களோட விந்தணுக்களை அவங்க உடம்புல புகுத்தி அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கும் முறை இருக்கு. இன்னொன்னு வந்து ஜெஸ்டேஷனல் சரகசி வந்து IVF மூலமாக ஒரு முட்டை அண்ட் ஒருத்தரோட விந்தணுக்கள் இதை எடுத்து ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணிடுவாங்க வெளியில முன்னாடியே. அதுக்கப்புறம் அந்த சரகேட்டோட யூட்ரஸ்ல வந்து அதை பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பயாலாஜிக்கல் லிங்க் கிடையாது குழந்தையோட. அவங்க வந்து குழந்தைய வந்து சுமந்து தருவாங்க. இந்த முறையில வந்து நிறைய பேருக்கு, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா எங்களோட சரகேட் அவங்க பேர் ஜெனிஃபர். அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க ஒரு நர்ஸா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் நர்ஸ், அவங்களும் நர்ஸ். அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரெண்டு குழந்தை அவங்களுக்கு இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு இன்னும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. ஆனா வந்து அந்த குழந்தைய வளர்க்கிறது அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. ரெண்டு குழந்தைகளோட அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மற்ற குழந்தை நேச்சுரலா வந்து பெற்றுக்க முடியாத ஒரு கப்பிளுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செஞ்சு தரணும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு மைண்ட் செட்டோட இருந்தாங்க அவங்க. அதனால அவங்க இந்த சரகசி முறைக்கு ஆப் பண்ணாங்க. எங்களை சந்திச்சப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால எங்களுக்கு வந்து அவங்க குழந்தை பெற்று தந்தாங்க.
வாடகை தாய்முறையில் குழந்தை பெற்றுக்கொண்டாலும் அந்த குழந்தைக்கு நியூசிலாந்து நாட்டின் குடியுரிமை பெறுவதில் பல சிக்கல்களை எதிர்கொண்டார்கள் ஆண்ட்ரேயும் விக்னேஷும்.
நானும் என்னோட கணவர் ரெண்டு பேருமே வந்து நியூசிலாந்து சிட்டிசன்ஸ் தானாங்க. பை லா வந்து எங்க குழந்தைய வந்து நியூசிலாந்து சிட்டிசனா தான் இருக்கணும், பிகாஸ் ஷீ இஸ் பயாலஜிக்கலி எங்களுக்கு கனெக்டான ஒரு குழந்தை தான் அவ. ஆனா நியூசிலாந்துல இருக்கிற அடாப்ஷன் சரகசி லாஸ் வந்து 1955 இருக்கிற அந்த லாஸ் இன்னவங்க மாத்தவே இல்லாத. நாங்க சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணோம் நாங்க நியூசிலாந்து சிட்டிசன்ஷிப்க்கு. ஆனா வந்து நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களோட சொந்த குழந்தைய எங்களையே வந்து அடாப்ட் பண்ண அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ கோர்ட்ல போய் நாங்கள் ஹைகோர்ட்ல போய் மீனாட்சி வந்து நாங்க எங்க பயாலஜிக்கல் குழந்தையா இருந்தாலும் நாங்க வந்து அவளை தத்தெடுக்கிற சூழ்நிலைக்கு அவங்க எங்களை உட்படுத்தினாங்க. தத்தெடுத்ததுக்கு அப்புறம் முதல் பிறந்த நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம தான் அவளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து நியூசிலாந்து சிட்டிசன்ஷிப் வந்தது. அது வரைக்கும் மீனாட்சி வந்து இங்க ஆஸ்திரேலியால ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட்ல டூரிஸ்ட் விசாலதான் அவ இருந்தா ஒரு வருஷமா.
நேர்களே, இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. டேட்ஸ் ஆஃப் மீனாட்சி என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் நாயகர்கள் ஆந்திரே மற்றும் விக்னேஷ் ஆகியோருடைய கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் தாம் சந்தித்த சிக்கல்கள் பல என்கிறார் விக்னேஷ்.
ஐயோ, ரொம்ப மன உளைச்சல். நாங்கள் ஏற்கனவே இருக்கிறது வந்து ஒரு தேர்ட் கண்ட்ரி. நாங்கள் நியூசிலாந்து சிட்டிசன்ஸாக இருந்தாலும் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, பிளஸ் வந்து எங்களோட குழந்தை வந்து இங்கே டூரிஸ்ட் விசாவில் இருக்கிறது. அவளுக்கு மெடிக்கேர் இல்லாததுனால ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ நிறைய போக வேண்டியதும் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ இல்லை எங்கே இது பண்ணாலும் எங்கள் காசு தான் நாங்கள் கொடுக்கணும் மெடிக்கேர் இல்லாததுனால. ஸோ அவளுக்கு ஹர்னியா இருந்தது அண்ட் நிறைய பிரச்சனைகள், குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை அடிக்கடி வரும். ஒவ்வொரு தடவை நம்ம ஆஸ்பத்திரி போகும்போது நம்மளை பே பண்ண சொல்லுவாங்க, அது ஒண்ணு. பெருசா எதுவும் வந்துடக்கூடாதே கடவுளே அப்படின்ற ஒரு வேண்டுதல் எங்க மனசுக்குள்ளுக்கே இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் சைல்டு கேர் சப்சிடி அதுவும் வந்து ஒரு பெரிய இது. ஸோ டே கேருக்கு அனுப்புறது வந்து நம்ம ஃபுல் ப்ரைஸ் நம்ம எப்பயுமே கொடுக்கணும் பெர் டே வந்து. எல்லாமே ஒரு லிம்போலே இருக்கிற மாதிரி நம்ம இருக்கோம். டூரிஸ்ட் விசா முடிஞ்சிட்டா அது என்ன பண்றது, வேற என்ன விசா அப்ளை பண்றது அப்படின்ற ஒரு லிம்போலே இருக்கும். ஸோ அது பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அது எப்படி கடந்து வந்தோம்னா அடாப்ஷன் மூலமாக தான். நாங்கள் எங்கள் குழந்தைய நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணி கோர்ட்டில் வந்து எங்களுக்கு பேரண்டல் ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க நியூசிலாந்து கவர்மெண்ட்லேருந்து. அண்ட் வந்து ஜட்ஜ் வந்து எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அடாப்ஷன்ற அந்த வார்த்தையை வந்து நீக்கிட்டாரு அந்த பேரண்டல் ஆர்டர்லேருந்து. அது மூலமாக தான் நாங்கள் வந்து அவளுக்கு நியூசிலாந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி இங்கே இருக்கோம்.
நம் நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் தம்மை போல வாடகை தாய் முறை மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டால் அவர்கள் போன்று சிக்கல்களை எதிர்நோக்க மாட்டார்கள் என்று கூறும் விக்னேஷ், நியூசிலாந்து நாட்டின் பல கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார்.
என்னை பொறுத்த வரைக்கும் இங்க ஆஸ்திரேலிய சரகசி இங்க பண்றவங்களுக்கு நிச்சயமா நிறைய ஆதரவு அரசாங்கத்திட்ட இருந்து இருக்கு. உண்மையிலே லாஸ் நல்லா ஓரளவுக்கு நல்லா அப்டேட்டடாக தான் இருக்குங்க. ஸோ இங்கே நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரப்போது எங்களோட குழந்தைய நாங்கள் வந்து வேற பாஸ்போர்ட்ல நாங்கள் டூரிஸ்ட் விசால இங்கே கூட்டிட்டு வரும்போது ஆஸ்திரேலியன் அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது. அவங்க வந்து நல்லபடியாக எங்களை வரவேற்று உள்ள அனுப்புனாங்க எங்களை. ஆனால் வந்து எங்களோட சொந்த நாடு வந்து எங்களை அந்த அளவுக்கு நடத்தலை அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்களை போலவே எத்தனையோ பெற்றோர்கள் நியூசிலாண்டில் இன்னும் இதே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க அதை மாற்றுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம்.
டேட்ஸ் ஆஃப் மீனாட்சி என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆரம்பித்ததன் நோக்கம் பற்றியும் அதற்கான வரவேற்பு பற்றியும் நாம் விக்னேஷிடம் கேட்டோம்.
எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க, அதாவது பெரும்பான்மையானவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் உபயோகப்படுத்துற தமிழர்களே ரொம்ப கம்மி. அந்த இன்ஸ்டாகிராம்ல எங்களோட பக்கத்தை எங்களோட பதிவை வந்து ஃபாலோ பண்றவங்க அதுல ரொம்ப கம்மி. மாதிரி அதுல பெரும்பான்மையானவங்க வந்து தமிழர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஒத்துக்கிற தன்மை அவங்களுக்கு நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து ஆரம்ப காலத்துல நாங்க இந்த பேஜ நான் ஆரம்பிச்சப்போ வந்து அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஓ, இவங்க வித்தியாசமா குழந்தைய வளர்ப்பாங்க போல, இவங்க வேற மாதிரி குழந்தைய வளர்ப்பாங்க போல அப்படின்னு. ஆனா நான் தினமும் போடுற ஸ்டோரிஸ் மூலமாவோ எங்க லைஃப்ல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு நான் சொல்றது மூலமாவோ அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி இவங்க குழந்தைய வளர்க்குறக்கும் நம்ம குழந்தைய வளர்க்குறக்கும் பெருசாக அவங்க வித்தியாசம் இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தை வளர்க்குறாங்க. நம்மளுக்கு ஒரு சில நாள் எப்படி ரொம்ப போரிங்காக மொக்கையாக இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி போரிங்காக மொக்கையாக தான் இருக்கு அப்படின்றத அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ யா, இந்த விழிப்புணர்வு கிடைக்கிறதுக்காக தான் நான் வந்து என்னோட பக்கத்தை நான் வந்து ஆரம்பித்தேன் முதல் காரியம், குறிப்பாக தமிழ் சமூகத்துக்கு.
அவர்கள் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் அந்த பக்கத்தில் பகிர்ந்து கொள்கிறார்களே, யாரும் தமது வெறுப்பை பின்னூட்டலில் பதிவிடுவதில்லையா என்று கேட்டோம்.
எப்பயாவது குதர்க்கமா ஏதாவது ஒரு கமெண்டோ இல்ல ஒரு மெசேஜோ வரும், ஆனா அன்பு அனைத்தையும் வெல்லும் அப்படின்ற மாதிரி ஆயிரக்கணக்கான அன்பான உள்ளங்கள் அனுப்புற மெசேஜஸ், அதுக்கு மத்தியில வந்து அந்த வெறுப்பு தன்மையான காட்டுற மாதிரி இருக்கிற மெசேஜஸ் வந்து மறைஞ்சு போயிடுது கொஞ்சம்.
அப்படி வெறுப்புடன் பகிரப்படும் கருத்துக்களை விக்னேஷ் என்ன செய்வார்?
ஒரு சில நேரம் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது நான் பகிர்ந்துக்குவேன் எல்லார்கிட்டயுமே, அவங்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து பகிர்ந்துக்குவேன். குறிப்பா வந்து ஓர்பா ஈடுபடைய மக்கள் வந்து எவ்வளோ வன்முறைகளை கடந்து வராங்க, தினப்படி வாழ்க்கையில வந்து அவங்க வாழ்வாதாரமே ஒரு வன்முறைக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக நான் வந்து சில நேரம் பகிர்ந்துக்குவேன். மறைக்கல மாட்டேன் நான், அப்படியே விட்டுருவேன் நான். எங்களை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர், எங்களை குடும்பமாவே நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து எதிர்ப்பா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசக்கூடாது, கொஞ்சம் தயவுசெய்து வந்து அறிவை வளர்த்துக்கோங்க, அந்த மாதிரி இவங்க நிறைய சொல்லுவாங்க. அவங்களுக்கு
குழந்தை வளர்ப்பு இலகுவான விடயம் அல்ல, அதிலும் இரண்டு ஆண்கள் ஒரு பெண் குழந்தையை வளர்ப்பது கடினமாக இருக்கும் அல்லவா, இல்லை என்கிறார் விக்னேஷ்.
பிசிக்கல் எனக்கு பெருசா தோணல. எனக்கு கண்டிப்பா அதாவது பெண்களோட உடம்புல நடக்கிற மாற்றங்கள், குறிப்பா பூப்பையும் காலத்துல அவங்களுக்கு வர சில உடம்பு மாறுதல்கள், இதெல்லாம் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெண் தான் தேவை அப்படின்றது கிடையாது. பெற்றோர்களா இருக்கிறவங்க யாருமே, தந்தையா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும், எல்லாருமே இதுல ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. நான் வளர்ந்த ஜென்ரேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாக்கும் சரி அப்பாக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பெருசா ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து அதுல இருந்தது இல்லை. செவிவழி செய்தியில நிறைய உதவி செய்வாங்க அவங்க குழந்தைங்களுக்கு. ஆனா எங்களோட விஷயத்துல ரெண்டு பேருமே இதுல நிறைய ப்ரிப்பேர்டா இருக்கணும். அவள் எதிர்கொள்ள போற மாறுதல்கள் எல்லாத்துக்குமே வந்து நாங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு பெண்கள் கிட்டதான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சேஃப் ஸ்பேஸ் அவளுக்கு தேவைப்பட்டதுனாலும் அதுக்கும் வந்து எங்களுக்கு சுத்தி வந்து ஆளுங்க வந்து நிச்சயமா இருக்காங்க. குறிப்பா எங்க அம்மா இருக்காங்க, இல்ல ஆண்ட்ரியாவோட அம்மா இருக்காங்க, இல்ல ஆண்ட்ரியாவோட அண்ணனோட ஒய்ஃப், அவங்க ரொம்ப எங்களோட குடும்பத்தோட ரொம்ப ஊட்டுதலோட இருக்கிறவங்க அவங்க. சோ இந்த மாதிரி எங்களை சுத்தி வந்து பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க எங்களோட ஜேர்னில பயணிக்கிறவங்க. சோ நிறைய ஆக்சஸ் இருக்கு. மீனாட்சி வந்து எதுவும் கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கோ அவளுக்கு நிறைய அந்த ஆக்சஸ் இருக்கு.
புலியிங் என்ற கொடுமைப்படுத்தலை பல குழந்தைகள் எதிர்கொள்கிறார்கள். அதிலும் சற்று வித்தியாசமான குழந்தைகள் அதிக அளவில் அதனை எதிர்கொள்கிறார்கள். இருந்தாலும் மீனாட்சியை அதற்கெல்லாம் தயார்படுத்தி வருவதாக நம்பிக்கையுடன் கூறுகிறார் விக்னேஷ்.
நிச்சயமா இது நாங்க நிச்சயமா நிறைய யோசிச்சிருக்கோம். குழந்தைங்க வந்து புல்லிங் அண்டர்கோ பண்றது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். அது எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க புல்லிங் அண்டர்கோ பண்ணாலும் அது ஒரு ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ரிகார்ட்லஸ் ஆஃப் எந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கு, இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு அப்பாக்கள் வளர்க்குறாங்க, இல்ல ரெண்டு அம்மாக்கள் வளர்க்குறாங்க, இல்ல தனியா ஒரு அம்மா வளர்க்குறாங்க, இல்ல தனியா ஒரு அப்பா வந்து வளர்க்குறாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு நிறைய புல்லிங் இருக்கு. பிளஸ் வந்து குழந்தைங்க நிறைய யூஸ்வலா வந்து மேபி ஒபீஸா இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய புல்லிங் வரும், இல்ல அவங்க ஸ்கின் கலர் வச்சு நிறைய புல்லிங் வரும், இந்த மாதிரி நிறையவே இருக்கு. ரிகார்ட்லஸ் ஆஃப் எந்த ஸ்பெக்ட்ரம்ல அவங்களுக்கு புல்லிங் நடக்காதபடி வளர்க்க வேண்டியது ஒரு பெற்றோரோட கடமை. அப்படி நடந்தா அதை எப்படி வந்து எதிர்கொள்றதுன்றத தயார்படுத்துறதும் ஒரு பெற்றோரோட கடமை. இத இப்போதைக்கு என்னால இந்த கேள்விக்கு வந்து 100% பதில் சொல்ல முடியாது. ஏன்னா மீனாட்சிக்கு 1 வயசு தான் அது, இன்னும் ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிக்கல. அஃப்கோர்ஸ் இப்ப நிறைய சப்போர்ட்டிவாவும் இருக்கு. ஸ்கூல்ஸும் இப்ப வந்து ஆன்டி புல்லிங் கேம்பெயின்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது, குறிப்பா ஆஸ்திரேலியாலயும் நிறைய நடக்குது. ஹோப்ஃபுல்லி அவளோட ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப அன்பை காட்டக்கூடிய ஒரு தலைமுறையா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி எதுவும் நெருக்கடி வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப தயாராதான் தயார்படுத்துவோம் நான் நினைக்கிறேன்.
வளர்ந்த பின்னர் மீனாட்சி தனது தாய் யார் என்று கேட்டாலோ, அல்லது அவளை தேடி போக வேண்டும் என்று கேட்டாலோ எப்படி கையாள்வார் என்பதை தெளிவுடன் விளக்கினார் விக்னேஷ்.
குழந்தைங்க ரொம்ப மூடி மூடி வரைச்சு வளர்த்தாதான் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம பொதுவாகவே வந்து வளர்க்குறப்போ வந்து எல்லாமே ஓப்பனாக சொல்லி வளர்க்கணும். குறிப்பாக வந்து தத்தெடுக்கும் முறையில் இருக்கிற குழந்தைகள், இல்லை சரகசி மூலமாக பிறக்கிற குழந்தைகள், இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஓப்பனாக வந்து என்ன ப்ராசஸ் நம்ம அண்டர்கோ பண்ணோன்றது சொல்லி வளர்க்குறதுல தப்பே கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஆஸ்திரேலியால வந்து நீங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க அந்த டிரான்ஸ்பேரன்சிக்கு எவ்வளவு வேல்யூ பண்றாங்கன்றது நீங்க அட்டன் பண்ற கோர்சஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆக்சுவலி ரெக்வயர் இட், இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ அதே போல வந்து இந்த வயசுல இருந்தே நாங்க வந்து சரகசி பத்தி, எக் டொனேஷன் பத்தி, இதை பத்திலாம் வந்து புக்கே இருக்கு குழந்தைங்களுக்கு. அது இந்த வயசு குழந்தைங்களுக்கு புக்கே இருக்கு. அந்த புக்கில் வந்து நாங்கள் தினமுமே நாங்கள் படிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஐயோ இது ஒரு பெரிய மூடி மறைக்கிற ஒரு ஒரு பொருள் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா குழந்தைங்களும் அந்த மாதிரி தான் பார்க்கும். நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து நம்ம சொல்கிறோம், எப்படி நம்ம ஓப்பனாக நம்ம இருக்கோம் அப்படின்றது நம்மளோட கையில் தான் இருக்குது.
ஒரு பெற்றோராக இருப்பது குறித்து இவ்வளவு தெளிவாக பேசுகிறாரே விக்னேஷ். ஆழமான கருத்துக்களை இவரால் எப்படி இலகுவாக பகிர முடிந்தது என்பது நமக்கு ஆச்சரியமான விடயமாக இருந்தது.
பயிற்சியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது பெற்றோரா இருக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு 1 வருஷத்துல. பயிற்சி வந்து இதுக்கு என்னதான் பயிற்சி எடுத்து நம்ம வந்து எவ்வளவு பிரயத்தனப்பட்டு இருந்தாலும் நேரடியா நம்ம தினப்படி சந்திக்கிற கஷ்டங்கள் இல்ல தினப்படி சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து அதை சமாளிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அப்போதைய சமயோஜித புத்தி தான் நம்மளுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும். சோ நாங்களும் வந்து ப்ரீநேட்டல் கோர்சஸ் எல்லாம் நாங்க வந்து எடுத்தோம். அதாவது வந்து பிறந்த குழந்தைய எப்படி பாத்துக்கிறது அப்படின்றது எங்களோட சரகேட் வந்து அதுல பெரிய எக்ஸ்பர்ட். போஸ்ட் நேட்டல் அந்த ஃபீல்ட்ல தான் வந்து அவங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் குழந்தைய வளர்ப்பு முறை புது குழந்தைங்களை பத்தி. சோ அவங்க எங்களுக்கு அந்த கோர்சஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ப்ரிப்பேர் ஆயிருந்தோம், நல்லா எங்களுக்கு வந்து கை கொடுத்தது. ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு தான் அந்த இது வந்து நல்லா கை கொடுத்தது. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது அன்றாட வாழ்க்கையில். ஸோ ஆழமான கருத்துக்கள் வைக்கிறேன்னா நான் சத்தியமாக சொல்லவே மாட்டேன். நான் தினப்படி நாங்கள் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். தினப்படி ஒரு புது ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்குறோம், இல்லை ஆன்லைன் இருக்கிறதுனால இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால கேட்டுக்க முடியுது மற்றவங்ககிட்ட இருந்து.
மீனாட்சி மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பது அவளது பெற்றோரான விக்னேஷ் மற்றும் ஆண்ட்ரே இருவரது விருப்பமும் என்கிறார் ஆண்ட்ரே.
The plan is for her to be happy. That's the only plan. As parents, we can have ambitions and hopes. We both believe in high education. So one thing that we have in common is that we really value education. So obviously that's one of the things that we would love for her. And of course, to be successful. But it's all really about like her happiness. And it's an uncertain one. It's 2022 and things are changing a lot. And so we don't know in 20 years or 30 years what the world will actually look like. So it will have to be all about her being settled and happy.
ஆந்திரே விக்னேஷ் இருவரும் மீனாட்சியை ஒரு சிறந்த குடிமகளாக வளர்ப்பதற்கு எமது வாழ்த்துக்களை கூறி விடை பெற்றோம்.
தேங்க்யூ. ஹாவ் எ குட் டே. சாவ். வணக்கம்.
ரொம்ப நன்றி. வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.